வணக்கம். தினமலர் இரவு 11 மணி செய்திகள். அமெரிக்காவுக்கான தபால் சேவை அதிரடி நிறுத்தம், இந்தியா எடுத்த திடீர் முடிவு. அமெரிக்க அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட புதிய சுங்க விதிமுறைகள் காரணமாக ஆகஸ்ட் 25 முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் தபால் சேவைகள் நிறுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஜூலை 30 அன்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிறப்பித்த உத்தரவின்படி $800 வரையிலான பொருட்களுக்கான சுங்க வரி விலக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 29 முதல் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் சுங்கவரி விதிக்கப்படும். இந்த விதிமுறைகளிலிருந்து சில விலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன. $100 குறைவான மதிப்புள்ள கடிதங்கள், ஆவணங்கள் மற்றும் பரிசுகளை அனுப்புவதில் எந்த கட்டுப்பாடுகளும் இருக்காது. எனவே கடிதங்கள், ஆவணங்கள் மற்றும் $100 வரை மதிப்புள்ள பரிசு பொருட்கள் தவிர ஆகஸ்ட் 25 முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் பிற அனைத்து வகையான அஞ்சல் சேவை சார்ந்த முன்பதிவுகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இந்திய அஞ்சல் துறை முடிவு செய்துள்ளது. ஆகஸ்ட் 25 பிறகு இந்தியாவிலிருந்து அஞ்சல் பொருட்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விமான நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. இதன் காரணமாக கட்டாய சூழ்நிலைகளில் அஞ்சல் துறை இந்த முடிவை எடுத்துள்ளது. ஏற்கனவே பொருட்களை முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் தபால் கட்டணத்தை திரும்பப் பெற விண்ணப்பிக்கலாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
ஆன்லைன் சூதாட்ட மோசடி வழக்கில் கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ கே சி வீரேந்திராவை கைது செய்த இடி. கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ கே சி வீரேந்திரா சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட மோசடி குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறையால் இன்று கைது செய்யப்பட்டார். நாடு முழுவதும் வீரேந்திரா தொடர்பான 30 இடங்களில் அதிகாரிகள் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். சோதனைகளின் போது சுமார் ₹12 கோடி ரொக்கம், ₹6 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 10 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக இடி அதிகாரிகள் தெரிவித்தனர். அதில் ₹1 கோடி வெளிநாட்டு பணமாகும். 4 விலையுயர்ந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் வீரேந்திராவின் 17 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. வீரேந்திராவின் சகோதரர் கே சி திப்பேசாமி மற்றும் மகன் பிருத்வி என்ராஜ் ஆகியோர் துபாயில் இருந்து ஆன்லைன் கேமிங் நடவடிக்கைகளை நடத்தி வருவதாகவும் வீரேந்திரா கிங் 567, ராஜா 567, ரத்னா கேமிங் போன்ற பல ஆன்லைன் பெட்டிங் வலைத்தளங்களை நடத்தி வருவதாகவும் இடி தெரிவித்தது. வீரேந்திரா சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் கேசினோ அமைப்பதற்காக நிலத்தை குத்தகைக்கு எடுக்க அங்கு சென்றிருந்த அவரை கைது செய்ததாக இடி தெரிவித்தது. அவர் கேங்டாக்கில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைக்காக காவலில் எடுக்கப்படுவார் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.
விளம்பரங்களுக்காக செலவிடவா மக்கள் வரிப்பணம் கேட்கிறார் அண்ணாமலை. தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு முறையான கட்டிடங்கள் இல்லை. திமுக ஆட்சியில் கட்டப்படும் கட்டிடங்களும் முதல்வர் திறந்து வைத்த அடுத்த நாளே இடிந்து விழுகின்றன. அடிப்படை கல்வி வழங்கும் அங்கன்வாடி மையங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன. ஒட்டுமொத்தமாக கல்வித்துறையில் தனியார் மையத்தை ஊக்குவித்து தனியார் பள்ளிகள் நடத்தும் திமுகவினர் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழக சமூக நலத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஊரூராக சென்று தனது தந்தையின் சிலையை வைக்க தெரிந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு நமது குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி வழங்கும் அங்கன்வாடி கட்டிடங்களை கட்ட ஏன் மனம் வரவில்லை? வீண் விளம்பரங்களுக்காக செலவிடவா மக்கள் வரிப்பணம்? உடனடியாக தமிழகம் முழுவதும் தனியார் கட்டிடங்களில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் அமைக்க நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும். திமுகவினர் சம்பாதிப்பதற்காக ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளின் பாதுகாப்பை புறக்கணிக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.
ஓய்வூதியம் வழங்குவதால் மட்டுமே தமிழக அரசுக்கு வருவாய் செலவினம் உயரவில்லை. ஜாக்டோ ஜியோ. ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அரசு அலுவலர்கள் சங்கங்களிடம் கருத்து கேட்பதற்கு ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன் தீப்சிங் பேடி தலைமையிலான குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. 4 கட்டங்களாக பல்வேறு சங்க பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்ட கருத்து கேட்பு கூட்டம் 18 தேதி நடந்தது. 2 கட்ட கருத்து கேட்பு கூட்டம் தலைமை செயலகத்தில் நேற்று நடந்தது. இதில் 17 சங்கங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். தலா 2 பிரதிநிதிகள் வீதம் அரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து ஆலோசனைகள் பெறப்பட்டன. ஜாக்டோ ஜியோ சங்கம் கொடுத்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது, தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். முதல்வர் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்த்திருக்கும் நிலையில் மீண்டும் ஓய்வூதிய குழுவை நிதித்துறை அமைத்தது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே செப்டம்பர் 30 தேதிக்குள் ககன் தீப்சிங் பேடி தலைமையிலான குழு தன் அறிக்கையை அரசிடம் வழங்க வேண்டும். ஓய்வூதிய செலவினம் அதிகரித்துள்ளது என தமிழக அரசு கூறுவது ஏற்புடையது அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் வருவாய் செலவினம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வருவாய் வரவினமும் அதிகரித்துள்ளது என்பதை 25 ஆண்டுகால புள்ளி விவரங்கள் எடுத்து காட்டுகின்றன. ஓய்வூதியம் வழங்குவதால் மட்டுமே வருவாய் செலவினம் உயரவில்லை என்று தெரிவித்துள்ளது.
ஆகஸ்டிலேயே எகிரும் மின் தேவை, அலரும் மின்வாரிய அதிகாரிகள். வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் வெயில் காரணமாகவும் ஜூன் ஜூலையில் பள்ளி கல்லூரிகள் திறப்பாலும் தினசரி மின் தேவை 19,000 to 20,000 MW இருக்கும். ஆகஸ்டில் மின் தேவை குறையும். இம்மாத துவக்கத்திலிருந்தே வெயில் சுட்டெரித்து வருகிறது. கடந்த 2 தினங்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளது. இதனால் நேற்று முன்தினம் மின் தேவை 19,000 MW அதிகரித்தது. எனவே மின் தேவையை பூர்த்தி செய்யும் பணியில் மின்வாரியத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தற்போது வெயில் கடுமையாக உள்ளதால் வீடுகளில் ஏசி சாதனங்களின் பயன்பாடு கோடைக்காலத்தில் இருப்பது போல உள்ளது. இதனால் மின் தேவை 19,000 MW அதிகரித்துள்ளது. ஆகஸ்டில் இந்த அளவு மின் தேவை அதிகரிப்பது இதுவே முதல் முறை. மின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு மின்சாரம் இருந்ததென்று மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறினார்.
தொடர் கனமழையால் புழல் சோழவரம் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. நேற்று நள்ளிரவு முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. சென்னை உள்ளிட்ட வட தமிழ்நாட்டில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக புழல் சோழவரம் ஏரிகளுக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. புழல் ஏரிக்கு நேற்று 278 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 880 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சோழவரம் ஏரிக்கு 122 கனஅடி நீர்வரத்து வர தொடங்கியது.
செப்டம்பர் 1 முதல் எடப்பாடி பழனிசாமியின் 4ஆம் கட்ட பிரச்சார சுற்றுப்பயணம் தொடக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கினார். அவர் தனது பயணத்தை மற்ற தலைவர்கள் போல் கார் ஜீப் போன்ற வாகனங்களில் மேற்கொள்ளாமல் பச்சை நிறம் கொண்ட பஸ்ஸில் மேற்கொண்டு வருகிறார். MGR ஜெயலலிதா பாணியில் மக்களை சந்தித்து பேசுகிறார். அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் கூட்டம் அதிகளவில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பிரச்சார கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு மக்களை கவரும் வகையில் இருப்பதாகவும் அனல் பறப்பதாகவும் அதிமுகவினர் கூறுகின்றனர். ஏற்கனவே 3 கட்ட சுற்றுப்பயணம் முடிவடைந்த நிலையில் தற்போது 4ஆம் கட்ட பிரச்சார சுற்றுப்பயணம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி 1/9/2025 முதல் 13/9/2025 வரை 4ஆம் கட்டமாக கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி 1/9/2025 திருப்பரங்குன்றம், திருமங்கலம், திருச்சுழி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், 2ஆம் தேதி மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, 3ஆம் தேதி மதுரை மேற்கு, மதுரை மையம், மதுரை தெற்கு, 4ஆம் தேதி சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, 5ஆம் தேதி கம்பம், போடிநாயக்கனூர், பெரியகுளம், 6ஆம் தேதி நத்தம், திண்டுக்கல், நிலக்கோட்டை, 7ஆம் தேதி ஆத்தூர், ஒட்டன்சத்திரம், பழனி, 9ஆம் தேதி தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, 10ஆம் தேதி பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, 11ஆம் தேதி மடத்துக்குளம், தாராபுரம், காங்கேயம், 12ஆம் தேதி திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், 13ஆம் தேதி சிங்காநல்லூர், சூலூர், அவிநாசி ஆகிய தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்கிறார் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உத்தரகண்டில் மீண்டும் மேக வெடிப்பால் கனமழை, வீடுகள் வாகனங்கள் சேதம். நேற்றிரவு உத்தராகண்ட் தாராலி பகுதியில் மேகவெடிப்பால் வானம் பொத்துக்கொண்டு ஊத்தியது போல இடைவிடாமல் மழை கொட்டி தீர்த்தது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தாராலி சந்தை வளாகம், செப்பான் சந்தைகள் கடும் சேதத்தை சந்தித்தது. இங்குள்ள பல வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தது. நிலச்சரிவால் வாகனங்கள் சேதமடைந்தது. சக்வார கிராமத்தில் கட்டிடங்கள் இடிந்தது. இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று மீட்புப் பணியை மேற்கொண்டனர். இடிபாடுகளை அகற்றும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சக்வாராவில் இடிபாடுகளுக்குள் சிக்கி இளம்பெண் உயிரிழந்தார். பலரை காணவில்லை. அவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணி நடந்து வருகிறது. இதன் காரணமாக பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.
துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட சிகரெட்டுகள். கோவை ஏர்போர்ட்டில் 7 பேர் கைது. கோவை விமான நிலையத்தில் எப்போதும் போல் சுங்கத்துறை அதிகாரிகள், உளவுத்துறை போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது துபாயிலிருந்து வந்த விமானத்தில் இறங்கிய பயணிகள் சிலரின் நடவடிக்கைகளில் சந்தேகம் எழவே அவர்களிடம் சோதனை நடத்தினர். பலகட்ட சோதனைகளுக்கு பின்னர் அவர்கள் துபாயிலிருந்து 1461 சிகரெட் பாக்கெட்டுகள், 213 எலக்ட்ரானிக் சிகரெட்டுகள், 12 உயர் ரக செல்போன்கள் மற்றும் லேப்டாப்கள் கடத்தி வரப்பட்டதை கண்டறிந்தனர். இதன் மதிப்பு ரூபாய் 36.81 லட்சம் ஆகும். அனைத்தையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் தருண் சேகரன், சையத் அமானுல்லா சுல்தான், பிரத்யுனன் கெங்கமுத்து, அஜ்மீர் காஜா மைதீன், மன்சூர் கான் பாபு, யாசர் அராஃபத், அப்துல் ஜஃபார், ஃபைசல் முகமது, முகமது யூசுப் ஆகிய 7 பேரையும் கைது செய்தனர்.
அனில் அம்பானி தொடர்புடைய இடங்களில் சிபிஐ சோதனை. இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் சகோதரர் அனில் அம்பானி. இவருக்கு சொந்தமான ராகாஸ் நிறுவனங்களுக்கு எஸ் வங்கி 3000 கோடி ரூபாய் கடன் வழங்கியது. ஒரு நிறுவனத்தின் பெயரில் பெற்ற கடனை சட்டவிரோதமாக மற்ற நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்ததாக அனில் அம்பானி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அனில் அம்பானி 17000 கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக 2 வழக்குகளை சிபிஐ பதிவு செய்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த மாதம் மும்பை மற்றும் டெல்லியில் அனில் அம்பானிக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் உட்பட 35க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அனில் அம்பானிக்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர். மும்பை, டெல்லி உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடந்து வருகிறது.
வணக்கம். தினமலர் மாலை 3 மணி செய்திகள். ராகுல் யாத்திரையில் பங்கேற்கிறார் முதல்வர் ஸ்டாலின். பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் போது 65 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ், லாலுவின் ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. பீகாரில் வாக்காளர்களின் ஓட்டுரிமையை உறுதி செய்ய வலியுறுத்தி வாக்காளர் உரிமை என்ற பெயரில் காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் யாத்திரையை துவங்கியிருக்கிறார். இந்த யாத்திரைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இந்த தகவலை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவரின் பதிவு விவரம் வருமாறு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் யாத்திரையின் போது இந்தி கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். ஆகஸ்ட் 26, 27 பிரியங்கா, ஆகஸ்ட் 27 தமிழக முதல்வர் ஸ்டாலின், ஆகஸ்ட் 29 கர்நாடக முதல்வர் சித்தராமையா, ஆகஸ்ட் 30 உத்தரப்பிரதேச மாஜி முதல்வர் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் பங்கேற்கின்றனர். ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, ஹிமாச்சல பிரதேச முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுகு மற்றும் மூத்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் யாத்திரையில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்க இருக்கின்றனர் என கே சி வேணுகோபால் பதிவில் தெரிவித்துள்ளார்.
மாநில உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது, முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் மத்திய மாநில உறவுகள் குறித்த கருத்தரங்கை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது, திராவிட மாடல் ஆட்சியின் 4.5 ஆண்டுகளில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். மத்திய அரசு குறுகிய எண்ணத்தோடு செயல்படுகிறது. மத்திய அரசுக்கு அதிக வரி வருவாயை ஈட்டித்தரும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. தமிழ்நாடு பல துறைகளில் முதலிடத்தில் இருந்தாலும் மத்திய அரசு குறுகிய மனதோடுதான் இருக்கிறது. மாநில உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். மத்திய அரசு அதிகார குவிப்பாக இருக்கிறது, பகிர்வாக இல்லை. வரிகளில் அதிக வருமானம் ஈட்டிக் கொடுக்கும் மாநிலமாக தமிழக அரசு இருக்கிறது. மத்திய அரசு தரும் நிதி மாநில வரி வருமானத்துக்கு ஏற்றவாறு இல்லாமல் குறைவாக உள்ளது. பல்வேறு நெருக்கடிகளிலும் போராடி தமிழ்நாட்டை உயர்த்தி வருகிறோம் என்று அவர் கூறினார்.
தர்மஸ்தலா கோயில் புகழை கெடுக்க சதி, பொய்ப்புகார் கொடுத்த நபர் கைது. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் புகழ்பெற்ற மஞ்சுநாதா சுவாமி கோயில் உள்ளது. இந்த கோயில் பற்றி அவதூறு பரப்பும் நோக்கத்துடன் 1 மாதத்துக்கும் மேலாக செய்திகள் பரப்பப்பட்டு வந்தன. கோயிலில் வேலை பார்த்த முன்னாள் ஊழியர் இத்தகைய புகார்களை யூடியூப் சேனலில் கூறி வந்தார். கோவில் அருகில் ஓடும் நேத்ராவதி ஆற்றங்கரையில் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட பெண்கள் உடல்களை தாமே புதைத்ததாக அவர் கூறினார். முகமூடி அணிந்து அவர் அளித்த வீடியோ பேட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மாநில அரசு தனிப்படை போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிட்டது. விசாரணையில் கொலை பலாத்காரம் நடந்ததற்கான ஆதாரங்கள் ஏதும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் பொய்ப்புகார் அளித்ததாக முகமூடி அணிந்த நபரை போலீசார் இன்று கைது செய்தனர். அவரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.
சென்னையில் விடிய விடிய கொட்டிய கனமழை, மின்சாரம் பாய்ந்து தூய்மை பணியாளர் உயிரிழப்பு. சென்னையில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பாரிமுனையில் 168 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னையில் அடுத்த சில மணி நேரத்திற்கு மழை தொடரும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் கண்ணகி நகரில் தேங்கியிருந்த மழைநீரில் பாய்ந்த மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் வரலட்சுமி என்பவர் உயிரிழந்தார். இதுகுறித்து அறப்போர் இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமி இன்று காலை வேலைக்கு செல்லும்போது மழைநீரில் உள்ள கேபிள் மீது காலை வைத்ததால் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கண்ணகி நகர் 11வது குறுக்கு தெருவில் மின்சார கேபிள்கள் சாலை மேல் செல்வதாகவும் அபாயகரமாக உள்ளதாகவும் அங்கு இருக்கும் மக்கள் பலமுறை மின்சார வாரியத்திற்கு புகார் அளித்தனர். ஆனால் நடவடிக்கைகள் இல்லை. சமூக நீதி வெறும் பேச்சில் இருந்தால் பத்தாது, செயலில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. 12 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீட்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவ சங்கங்களின் சார்பில் கடந்த 12 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வந்தது. இதனால் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நேற்று வாபஸ் பெற்றனர். மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். 12 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடலுக்கு சென்றனர்.
மாணவிக்கு பாலியல் தொல்லை, ஆசிரியர் போக்சோவில் கைது. திருச்சி மேலக்கல் கண்டார் கோட்டையைச் சேர்ந்தவர் வில்லியம் பால்ராஜ், வயது 52. இவர் புதுக்கோட்டை மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் அங்கு பயிலும் ஒரு மாணவிக்கு கடந்த ஓராண்டாக பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் வசந்தகுமார் விசாரணை நடத்தி கீரனூர் பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். ஆசிரியர் வில்லியம் பால்ராஜ் மீது போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். புதுக்கோட்டை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
7 போர்களை நிறுத்திய என்னால் இது மட்டும் முடியவில்லை, ட்ரம்ப் வருத்தம். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் இன்னமும் ஓயவில்லை. இரு நாடுகள் இடையே போர் நிறுத்தத்தை எப்படியும் கொண்டு வந்துவிட வேண்டும் என முனைப்பு காட்டி வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனாலும் இரு நாடுகள் இடையே தீர்வு எட்டப்படவில்லை. இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது என ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது, புட்டினும் ஜெலன்ஸ்கியும் சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் தொடர்ந்து சண்டையிடுகிறார்கள், மக்களை கொள்கின்றனர். இது மிகவும் முட்டாள்தனமானது. நான் 7 போர்களை நிறுத்திவிட்டேன். ரஷ்யா உக்ரைன் போரையும் நிறுத்த விரும்புகிறேன். ஆனால் அது மிகவும் கடினமானதாக மாறி வருகிறது என்று ட்ரம்ப் கூறினார். புதிய டிஜிபிஆர் 8 பேர் பட்டியல் தயாரிப்பு. தமிழக போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவால் இம்மாதம் ஓய்வு பெறுகிறார். புதிய டிஜிபியை தேர்வு செய்வதற்கான பட்டியல் 3 மாதங்களுக்கு முன் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஆனால் பட்டியலை இறுதி செய்வதில் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் பொறுப்பு டிஜிபியாக ஒருவர் நியமிக்கப்படலாம் என பேச்சு கிளம்பியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதிய டிஜிபி தேர்வு பட்டியலில் உள்ள மூத்த ஐபிஎஸ் அதிகாரியின் ஆதரவாளர் ஒருவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். புதிய டிஜிபி நியமனத்தில் குளறுபடி ஏற்பட்டால் கோர்ட் தலையிடும் என ஹைகோர்ட் எச்சரித்தது. தன்னை புதிய டிஜிபி தேர்வு பட்டியலில் இணைக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் ஐபிஎஸ் அதிகாரி பிரமத்குமார் மனு தாக்கல் செய்தார். அது தள்ளுபடி செய்யப்பட்டது. அடுத்தடுத்து முட்டுக்கட்டை போடும் முயற்சிகள் நடந்து வந்ததால் புதிய டிஜிபிக்கான தேர்வு பட்டியலை இறுதி செய்ய முடியாத நிலை இருந்தது. ஒருபடியாக தற்போது மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் 11 பேர் கொண்ட பட்டியல் டிஜிபி அலுவலகத்திலிருந்து முதல்வர் ஸ்டாலின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் 3 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டு 8 பேர் அடங்கிய பட்டியல் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் 3 இறுதி செய்து மாநில அரசுக்கு பட்டியல் திருப்பி அனுப்பி வைக்கப்படும். அதிலிருந்து ஒருவர் டிஜிபியாக நியமனம் செய்யப்படுவார். இறுதி பட்டியலில் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோடு ஆகியோர் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
8 மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. எண்ணூர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் அறிக்கை, தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வடமேற்கு வங்கக்கடலில் ஒடிஷா மேற்கு வங்க கரைக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாகக்கூடும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று இடிமின்னலுடன் லேசான மழை உருவாக வாய்ப்புள்ளது. வரும் 28 வரை மழை தொடர வாய்ப்புள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது. இண்டி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர், அமித்ஷா குற்றச்சாட்டு. கேரள மாநிலம் கொச்சியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். அவர் பேசியதாவது, இடதுசாரிகளின் அழுத்தம் காரணமாகவே முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியை துணை ஜனாதிபதி வேட்பாளராக காங்கிரஸ் நிறுத்தியுள்ளது. சுதர்ஷன் ரெட்டி யார் தெரியுமா? அவர் நீதிபதியாக இருந்தபோது சத்தீஸ்கரில் நக்சல்களை ஒழிக்க அமைக்கப்பட்ட சால்வா ஜூடும் அமைப்புக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியவர். அவர் மட்டும் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்காமல் இருந்திருந்தால் 2020 ஆண்டிலேயே நக்சல் மற்றும் இடதுசாரி தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டிருக்கும். அவற்றை ஆதரிக்க உச்சநீதிமன்றம் போன்ற உயர்வான அமைப்பை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டவர்தான் சுதர்ஷன் ரெட்டி. அவரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த காங்கிரசுக்கு இடதுசாரிகள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தனர் என்பதை கேரள மக்கள் போக போக தெரிந்து கொள்வர் என்று அவர் பேசினார்.
ரீல்ஸ் கெத்துல்ல, மார்க்ஸ் தான் கெத்து. மாணவர்களுக்கு ஸ்டாலின் அறிவுரை. சென்னையில் உள்ள குட்ஷெபர்ட் கான்வென்ட் பள்ளியின் 100 நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது, கல்வி, நண்பர்கள், சூழல்தான் குழந்தைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதால் பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும், மனசு விட்டு பேச வேண்டும். ஒரு பிரச்சனை என்றால் குழந்தைகள் பயமின்றி பெற்றோரிடம் பகிரும் அளவுக்கான நம்பிக்கையை அவர்களுக்கு பெற்றோர்கள்தான் கொடுக்க வேண்டும். தன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அம்மா அப்பா என்று குழந்தைகள் சொல்ல வேண்டும். சாதி மத பிரிவினை பார்க்காமல் அனைவரையும் சமமாக நடத்தும் பண்பை மாணவர்கள் பள்ளியில் வளர்த்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு எப்போதும் சமத்துவ பூங்காவாக சகோதரத்துவத்தோடு திகழ வேண்டும் என்றால் மாணவர்கள் இப்போதே இந்த எண்ணத்தோடு வளர வேண்டும். உங்கள் ரோல் மாடலை இன்ஸ்டாவில் தேடாதீர்கள். நீங்கள் ரீல்ஸில் பார்க்கிறதெல்லாம் ரியாலிட்டி என்று நம்பிவிடாதீர்கள். லைக்ஸ் ரீல்ஸில் கெத்து இல்லை, மார்க்ஸ் டிகிரியில்தான் கெத்து இருக்கிறது. படிப்பது போல நன்கு விளையாடவும் வேண்டும், உடல் நலனும் முக்கியம் என்று ஸ்டாலின் மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார்.
விஜயகாந்த் படம் பார்த்த பிரேமலதா கண்ணீர் விட்டு அழுதார். விஜயகாந்த் படம் பார்த்த பிரேமலதா கண்ணீர் விட்டு அழுதார். விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் படம் 1991 வெளியானது. இது அவரது 100th படம். 34 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த படம் நவீன தொழில்நுட்பத்துடன் தமிழகம் முழுவதும் நேற்று ரீரிலீஸ் ஆனது. நெய்வேலியில் உள்ள தியேட்டரில் அந்த படத்தை தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா குடும்பத்துடன் பார்த்தார். விஜயகாந்த் திரையில் தோன்றிய போது பிரேமலதா இரு கைகளையும் கூப்பி அவரை கும்பிட்டபடி கண்ணீர் விட்டு அழுதார். மகன் விஜய பிரபாகரன் தாயாருக்கு ஆறுதல் சொன்னார்.
இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது. இலங்கையில் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான ஆட்சி நடந்து வருகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று அனுரா அதிபரானார். அனுராவுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் கோத்தபய ராஜபக்ச அதிபராக இருந்தார். 2022 இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மக்கள் போராட்டம் நடத்தி ராஜபக்ச குடும்பத்தினரை நாட்டை விட்டு விரட்டினர். இதையடுத்து 2022 ரணில் விக்ரமசிங்கே அதிபராக பதவியேற்று 2024 செப்டம்பர் வரையிலான மீதமுள்ள பதவிக்காலத்தை பூர்த்தி செய்தார். அதன்பின் நடந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இவர் 6 இலங்கை பிரதமராக பதவி வகித்துள்ளார். ரணில் அதிபராக இருந்தபோது 2023 அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க அவருடன் லண்டன் சென்றார். தனிப்பட்ட பயணத்துக்கு அரசு நிதியை பயன்படுத்தியதாக அவர் மீது சிஐடி போலீசார் வழக்கு பதிந்தனர். மேலும் அவரது தனி பாதுகாவலர்களுக்கு முறைகேடாக அரசு நிதியிலிருந்து ஊதியம் வழங்கியதாக புகார் எழுந்தது. இந்த வழக்கு விசாரணைக்காக நேற்று சிஐடி அலுவலகத்தில் ஆஜரான அவரை போலீசார் கைது செய்தனர். பின் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
சிறையிலிருந்து இனி யாரும் ஆட்சி செய்ய முடியாது. பிரதமர் மோடி பேச்சு. பீகாரில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். திறந்தவெளி வாகனத்தில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கயாஜியில் நடந்த நிகழ்ச்சியில் 13,000 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். விழாவில் பிரதமர் பேசியதாவது, ஓர் அரசு அதிகாரி சிறையில் அடைக்கப்பட்டால் அடுத்த 50 மணி நேரத்தில் அவரது வேலை பறிபோகிறது. ஆனால் ஒரு முதல்வர், அமைச்சர், ஏன் பிரதமர் கூட சிறையிலிருந்து அரசாங்கத்தை நடத்தலாம்? சில நாட்களுக்கு முன்னர் நாம் சிறையிலிருந்து அரசு உத்தரவுகள் பறந்ததை பார்த்தோம். தலைவர்களுக்கு இதுபோன்ற மனப்பான்மை இருந்தால் நாம் ஊழலை எப்படி ஒழிப்பது? அதனால்தான் நாம் ஊழலுக்கு எதிரான புதிய சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறோம். அந்த வரம்புக்குள் பிரதமரும் வருகிறார். ஊழல் வழக்கில் சிறைக்கு செல்லும் அரசியல்வாதிகள் தான் தங்களது பதவிகளை இழக்க வேண்டும் என்று பிரதமர் கூறினார். கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி தொடர்ந்து 30 நாட்கள் சிறை காவலில் வைக்கப்பட்டால் ஒரு அமைச்சரோ ஒரு மாநில முதல்வரோ ஏன் நாட்டின் பிரதமரோ பதவி பறிப்புக்கு உள்ளாக வழிவகை செய்யும் சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அது பற்றி விளக்கம் கொடுத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி.
குடும்பம்தான் ஸ்டாலினுக்கு முக்கியம். இபிஎஸ் ஆவேசம். அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் நேற்று பிரச்சாரம் செய்தார். அவர் பேசியதாவது, கொரோனா காலத்தில் ரேஷன் கடையில் விலையில்லா பொருட்கள் ஓராண்டுக்கு அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். 1,000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். பொருளாதார சூழலால் ஏழை பெண்களின் திருமணம் தடைபட்டுவிடக்கூடாது என்பதற்காக திருமண உதவி திட்டம் வாயிலாக 50,000 ரூபாய் கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் திட்டம் மூலம் 1 பவுன் தங்கம் 6 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். இவை அனைத்தையும் திமுக அரசு நிறுத்திவிட்டது. விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து விட்டது. அதை கட்டுப்படுத்த திமுக அரசால் முடியவில்லை. ஏழை மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றி முதல்வர் ஸ்டாலினுக்கு எந்த கவலையும் இல்லை. அவரது திருமண நாளை கூட்டணி கட்சி தலைவர்களை வரவழைத்து கொண்டாடுவதுதான் முக்கியமாக இருக்கிறது. அவருடைய கட்சியும் குடும்பமும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கும் ஒரு முதல்வரை பெற்றிருக்கிறோம் என்று அவர் சொன்னார்.